காசெல்லாம் போனேன், சாப்பாடும் கிடைக்குது. இது என்ன போச்சுன்னா, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரு கிட்ட ரெண்டு பேர் தகராறு பண்ணிட்டு ஊற்றி தூக்கு போட்டுனேன். அவங்களுக்குள்ள தூக்கு போட்டு இறந்து போனேன். வேற அதை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு செத்தவங்களை நீங்க எழுப்புவீங்க, நீங்க எழுப்புவீங்க. செத்தவங்களை நீங்க எழுப்புவீங்க எழுப்புங்க அப்படிங்கிற எனக்கு தூக்கி வாழ் போட்ட மாதிரி. யாரையா சொன்னது? எங்க உணவுல தெரிஞ்சதுங்க. நீங்க எழுப்புங்க அப்படிங்க. அப்புறம் இது நல்லா விவகாரமா இருக்குதுன்ட்டு இவங்க அது எப்படியா முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மள முதல்ல கூப்பிடணும். எங்க உணர்வுக்கு தெரியுதுங்கன்னா ஒரு எழுப்பத்துங்க. நீங்க எங்க தடையா இருக்கீங்க? ஒரு பெரியவர் சரிங்க எழுப்பி என்ன விவகாரமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் கேது. அவர் தான் சொல்றாரு இல்லைங்க, நீங்க பேசாம இருந்தாங்கன்ட்டு கூட்டம் கூட்டிருச்சு. அந்த பெரியவரோட மருமக போடும். அப்புறம் எதை சொன்ன உடனே எந்திரிச்சு அப்புறம் எந்திரிச்சு இதெல்லாம் ஆன உடனே அப்புறம் மறுபடியும் திருத்தணிக்கு போறோம். போகணும்னு சொன்ன உடனே திருத்தணிக்கு கூப்பிடணும். அங்க டீ கடை வச்சிருக்கிறவர் அவர் என்ன செய்தார்னா, என் குடும்பத்துல இப்படி எல்லாம் இருங்க, சம்சாரத்துக்கு கைகால் வராம இந்த மாதிரி நான் கிடைக்குதுங்க, மாத நோய் வந்து கிடைக்குது, ஏதோ நீங்க வந்து காப்பாத்தணும் அப்படின்னு இங்க இருந்து அவரையும் கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு அந்த வண்டியில அங்க போனோம். போகும்போதுதான் இது இவங்க மாமியார என்னென்ன பண்ணது எல்லாம் இங்க காமிக்குது. புசத்துல எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல இந்த மாதிரி சொல்லி அதெல்லாம் உணர்வாகி இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி அனுபவத்தை தான் கொடுத்தார். எதோ கொடுக்கிறாரு, நடக்க வைச்சாரு, எப்படி எப்படி ஆபத்துல சிக்க வைக்கிறாரு, இப்படி வந்தது. இந்த மாதிரிதான் நம்ம குருநாதர் அனுபவ ரீதியில சில இதுகளை கொடுத்து நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் மற்ற நிலைகளும். இங்க வந்திருக்கிறேன்னா இங்க திருமூலரை பற்றி எல்லாம் இதெல்லாம் இந்த தெருவெல்லாம் சுத்திட்டு போய் இப்ப திருமூலர் இருந்த இடம், கடைசியில் அவர் அங்க தங்கி இருந்த இடம், இப்ப இந்த ஓட்ட மண்டபமா இருக்கு, அவர் பிள்ளையார் கோயில் இருக்கு, அவர் தங்கி இருந்த இடம், இதெல்லாத்தையும் பார்த்து போட்டுதான் திருமூலர் யாரு, இந்த திருமூலர் உடல்ல புகுந்தது யாரு, இதெல்லாம் அங்கிருந்து வரும்போதுதான் இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி எல்லாம் அனுபவ ரீதியிலே ஆன்மாக்களும் அவங்க உணர்வுகள் விளைய வச்சது இன்னைக்கு அழியல. சாபமிட்ட அலைகள் இன்னொரு உடல்ல இருக்குது, அவங்க இறந்தாலும் அவங்க அலைகள் இங்க இருக்குது, அதுக்கு ஜீவன் விட்டு இன்னொரு உடல்ல இருந்துட்டு இருக்கு, அது ஜீவன் வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுல தெரிவிக்கும் இதை காட்டுறதுக்குதான் ஞானிகளுடைய நிலைகளும் அதே இருக்குது, மந்திர ஒழிகள் செய்தவருடைய நிலைகளும் இருக்குது. அவர்கள் மடிந்தாலும் இன்னொரு உடலுக்குள்ள அந்த மந்திர ஒழியை செய்து அவங்கள பெரிய மகான் ஆக்குறதும் உண்டு. அவர் மகனா ஆனாலும் பிறருடைய தீமைகளை அவங்க எடுத்து மீண்டும் அந்த நோயாக மாற்றி பிறருக்கு நன்மை தரும் இவர்கள் அறிஞ்சிருவாங்க. இப்படி வர்றத இந்த உண்மையில போராட்டையும் காட்டிட்டு வர்றாங்க. அதனால்தான் இப்ப நாம் நடைமுறைக்கு நாம் எதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இப்ப நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்மளது எல்லை எது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். நமது எல்லை அந்த சப்தரிஷி மண்டலம் தான். அப்ப இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய தீமை இருந்தாலும் இது உடனே இது மாத்தணும். இதை மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நாம கெட்டதை பாக்குறோம், அந்த உணர்வு தெரியறோம், ஆனா அந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. ஈஸ்வரா, இப்ப நாம அதை எடுக்கிறதுக்குதான் உங்களுக்கு சக்தி கொடுக்கறோம், அதை நீங்க பயன்படுத்தணும். ஈஸ்வரான்னு சொல்லி இந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து வர்றதை இடைமறித்து இதை இணைக்கணும். ஏன்னா முதல்ல போனோம்னா முதல் அணு உருவாயிரும், அதுக்குண்டான கரு ஆயிடுது. அந்த கருவின் தன்மை அணுவத்தன்மை அடையிறதுக்கு முன்னாடி அந்த கருவிலேயே அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் இதோட இணைஞ்சிடணும். இணைஞ்சி என் உடல் முழுக்கும் படரணும்னு இந்த உணர்வு அலைகளை பரப்பப்படும் போது இது வலுவானவனே இது திறந்து அப்போ அதிகமாக சுவாசிக்கக்கூடிய நிலைகளை மாற்றும். நாம் அந்த தவறு செய்வோர் கண்ணில பார்க்கும் போது கருவிழி உள்ளுக்கு நமக்குள் ஊழ்வினையாக பதிவாயிருக்கும். நிலத்துக்குள் வித்தை ஊன்றினால் எப்படியோ அதே மாதிரி ஊழ்வினைங்கிறது வித்து. நீங்கள் எதை பார்த்தாலும் வித்தாக தான் மாறும், அதன் அலைத்தொடரை அதை எடுக்கும்ங்கிறத காட்டுறோம். அப்ப அந்த ஆன்மாவாகும் போது உணர்வை அறிகிறோம், உணர்வை அலைகள் உடலுக்குள் போகுது, எதிரால் உருவானது அந்த அணுக்கள் ஆகாரம் கொடுக்கும். இந்த வித்து பதிவாகலைன்னா எடுக்கவே எடுக்காது. இப்ப உங்ககிட்ட அந்த மகிழ்ச்சியின் உணர்வை பதிவு செய்யும் போது வித்தாயிடு. நம்ம தியானத்துல சில நேரங்கள்ல நம்ம அந்த உபதேசங்கள் கொடுக்கும் போது அந்த மகிழ்ச்சியுடைய உணர்வோட குருநாதர் காட்டி இணைத்து பார்க்கும்போது அப்ப நம்ம கண்கள்ல சில வித்தியாசங்கள் வரும். அந்த வித்தியாசங்கள் வரப்போகும்போது அந்த அலைகள் ஒளிகள் வரும். அப்ப அந்த நேரத்துல யார் யார் கூர்மையா பாக்குறாங்களோ இந்த உணர்வோட ஒட்டி அந்த ஒளியின் தன்மை இங்க பதிவாயிரும். எப்படி கெட்டவங்களை பார்க்கும்போது உங்களுக்குள் பதிவாயிருதோ இதை போலதான் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஏக்கலையில் இருக்கும்போது இதுல மற்றவங்க பேசுறதுக்காக நாம் பேசும்போது மற்றவங்க அந்த ஏக்கத்திலேயே பாக்குறது. அப்ப அந்த உணர்வு பதிவாக போகும்போது அந்த ஒளி சுடராக தரும் தகுதி ஏற்படுத்துறீங்க. அதை மீண்டும் 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 அந்த நினைவுக்குற போல போகும்போது அதை பெருகும் தன்மை வரும். அப்ப இதை என்ன செய்யறோம், கூட்டு தியானத்துல அது அமைக்கப்பட்டு அது சக்தி வாய்ந்ததாக எல்லோருடைய நிலையில் காற்றினை இழுத்து அதை வளரச் செய்யும். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம பதிவு செய்யும் போதே எல்லாரும் ஞானிகளுக்கும் மொத்தமா வரும். அதை உங்ககிட்ட இணைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு குருநாதர் காட்டி அறுவழியில செய்யறோம். குரு நம்மளுக்கு ஒன்றை கொடுத்தா அப்படின்னா அதை எப்படி பக்குவப்படுத்த சொன்னாலும் அந்த வழியில் தான். இங்க வந்தவொடனே சாமி எனக்கு ஏதாவது அதை செய்து கொடுங்க, இதை செய்து கொடுங்க, நான் தனிச்சு ஒண்ணு செய்து கொடுக்கணும். இப்படி எல்லோருக்கும் அந்த உணர்வின் தன்மையை நாம் பதிவு செய்ய போகும்போது அந்த குருநாதர் சொன்ன வழியில நீங்க எடுத்தீங்கன்னா அந்த மெய்ப்பொருளை நமக்குள் வளர்க்க முடியும். மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கருவை வச்சு விளையாடலாம். இப்ப இதெல்லாம் பார்க்கலாம், இந்த கருவு வித்தியை விளையாடுறவங்க எல்லாம் பாருங்க, கருவை யாராவது வாடகை வாங்கியிருந்தாங்கன்னா பார்க்கலாம். அங்க வித்தைகள் பல செய்வாங்க, சாமியார வாங்கி இந்த வித்தைகளை செய்யறவங்களை பார்க்கலாம். அவங்க இப்படி இருந்துட்டு இருப்பாங்க, இப்படி ஒரு சொண்டு சொண்டு பார்க்கலாம். அப்படி சொண்டுனா அவன் ஏவப்பட்ட ஆதியின் உணர்வுகள் அங்க இருக்கு. சிறு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த வெடுக்கன் சொண்டு. அப்ப அந்த ஆதி அவன் எதை கருவை உள்ளுக்கு செலுத்துறானோ இது இருக்கு, அவன் நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப அந்த மாதிரி நிலைகள் இருக்கிறவங்க ஏனென்றா பிறரிடத்துல எடுத்துக்கொண்ட ஆதியின் தன்மைகள். ஆனால் இயற்கையிலே ஒரு ஆன்மா ஒரு உடலுக்குள் போங்க, நம்ம பார்த்தோம்னா மயக்கம் வரும். இந்த தியானம் எடுக்கிறவங்களை பார்த்தா மயக்கம் வரும். அது கொடூர நிலைகள் இருக்கிறதுன்னு அந்த கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த ஆன்மா போய் அந்த உடலுக்குள்ள போயிடுச்சுன்னா நாம இந்த உண்மை எடுத்து சொல்ல போகும்போது கண் என்ன செய்யும், இப்படி முறைச்சு பார்க்கும். நாம நியாயத்தை பேசுறோம், என்னை அதர்மத்துல கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வே இந்த உடலுக்குள்ள இந்த கண்வெடி காட்டும். இதெல்லாம் அனுபவ ரீதியில நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. நாம என்ன செய்யறோம், ஒருத்தர் இப்படி முறைச்சு பாக்குறாங்களே, ஏன்னா அந்த உணர்வின் அலைகள் அங்க இருக்கு. இப்படி எல்லாம் அந்த கரு வித்தைகளை வாங்கிட்டு இதை பாக்கலாம், நிறைய பேர் இதை பாக்கலாம். வெடுக்கு அந்த பேசிட்டு என்ன இந்த சொல்றது, இந்த தலையை சொல்றது தெரியாத மாதிரி அவங்க நடிச்சு பார்ப்பாங்க. அதனால இதை போல நாம் இன்னொரு ஆன்மா இன்னொரு உடலுக்குள் போகும்போது என்னென்ன செய்யுது. அதனால இப்ப நாமும் பக்தியின் மார்க்கத்தில நல்ல ஒழுக்கங்களை நாம் கடைபிடிச்சிருக்கிறோம். நாம் நல்லதை எண்ணும் போது தீமையின் நிலைகள் வலு பெற்றது. அந்த வலுவான நிலைகள் நுகர்ந்த பின் இந்த தீமையின் நிலை எல்லையை அறிகிறோம். இருந்தாலும் அந்த தீமை விளைவிக்கும் உணர்வே நமக்குள் வலுவருது. அதனால்தான் இந்த வாழ்க்கையிலே நாம ஒவ்வொரு நொடியிலையும் நமது குருநாதர் காட்டி இந்த நிலையை நாம் கடைபிடிக்கணும். அப்ப இந்த வாழ்க்கையில் இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. நம்ம வீடு கட்டிடுறோம், தூசி விழுகுது, தொடக்கம் விட்டா என்ன பண்ணும், அதுல எண்ணெய் சிந்தியிருது, அழுக்குப்பட்டா பிசுபிசுன்னு ஒட்டுது. அதே எண்ணெய்களை சீமெண்ணெய் போட்டு தேய்ச்சிருந்தா இந்த பிசுபிசுவான எண்ணெய்களை நீக்கிறது. அப்ப என்ன கொட்டிருச்சு, நான் கூட்டினேன் மீண்டும் ஒட்டுது அப்படின்னு ஒட்டுகிட்டே இருக்கிறோமா? அதற்கு தக்க உபாயத்தை கூட்டி நம்ம இதை தொடக்கிறோம். இதை போல நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வகையான நிலைகள் நமக்குள் ஒட்டி கொள்ளும். இதை நாம சுத்தப்படுத்தணும். அந்த சுத்தப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட அந்த சக்தி பெறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். நீங்க சக்தி பெறணும்ங்கிறதுக்கு தான் இதை செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பரவலா சொல்லி வந்தோம், முழுமையா இணைச்சு கொடுக்கல. அந்த முழுமையா இணைச்சு கொடுக்கறோம். இந்த கேசட்டை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். இதவே நீங்க நினைவுபடுத்தணும். இதை நீங்க என்ன செய்யணும், நீங்க இதை வழிபடுத்தணும். இப்ப நானும் நீங்கள் ஏதாவது உங்களை அறியாத வந்தாலும் கூட உங்களுக்கு நான் சதா நான் ஜபம்ங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கணும் ஜபம் இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியும் நல்ல சக்தியை பெறேன். நீங்க நல்லா இருக்கணும் ஜபம் இருக்கு. அப்ப அந்த உணர்வின் சக்தி, அந்த உணர்வுகள், நீங்கள் எதையெல்லாம் நல்லது செய்கிறீர்களோ அதை நல்லது ஆக வேண்டும் என்று ஜபம் இருக்கு. ஏன்னா கேட்டுள்ள அந்த உணர்வுகள் இங்க இருக்குது. டிவியில ஒளிபரப்பு செய்யும் போது அதே ஸ்டேஷன் வைக்கும் போது ஈஸ்வரான உங்க உயிரை நினைக்கும் போது இது உங்க அலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க வளர்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அது உங்களால வளர்க்க முடியும். ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவு 96 மேல போயிடுச்சுன்னா உலக ரீதியிலேயே விஷத்தன்மைகள் அதிகமா பரவுது. இப்ப பாக்குறோம் வெறிகுண்டு கலாச்சாரம், இதை காட்டிலும் மிஞ்சினது விஷ கலாச்சாரம். வந்துடும் எங்கேயாவது வீட்டுக்குள்ள விஷத்தை தூவி வச்சுட்டு இந்த புகையதான் இருக்கு டப்பில கொண்டாடுறான், டப்புன்னு வீசி எறிஞ்சாலும் உடையுது, அந்த வீடுக்குள்ள காலியாகுது. சினிமாக்கள் இந்த மாதிரி ரெண்டு காமிச்சுட்டானா அடுத்தவுக்கு அந்த கலாச்சாரம் இங்க பரவிடும். நாம் எவ்வளவு தினகாத்தவரா இருந்தாலும் சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் நம்மை காக்கப்பட வேண்டும் அந்த நிலைகள் இருந்து. இப்ப நாம் திருடனை பற்றி நாம் அதிகமாக கேட்டுறோம். இந்த உணர்வின் என்ன அலைகள் பரவும், கதவு தப்புன்னு சத்தம் கேட்டா போறோம், திருடன் வந்துட்டானா அப்படின்னு இந்த எண்ண அலைகளை பரப்போம். இந்த எண்ண அலைகள் பரப்ப போகும்போது என்ன நடக்கும், அதே சமயத்துல திருடன் இதெல்லாம் இந்த ஒரு கல்ல போட்டு இது பார்ப்பானோ. அப்ப அந்த கூண்டு கவனிக்கும் போது நம்ம என்ன அலைகள் அச்சுறுத்தி இருக்கிறோம்னா அவன் என்ன வரப்போம்போது நம்ம தூங்கிடுவோம். ஆனா அவனை வரவே இருக்கிறோம், வந்துடுவான். நாம இதே ஆத்மசுத்தி செய்துட்டு மகரிஷி நரசக்தி படரணும், நம்மளை பாக்குறவங்களுக்கு நல்ல எண்ணம் வரணும் அப்படின்னு இந்த உணர்வை பரப்பிட்டேன்னா அவன் இதே நிலையில வந்தானே இந்த உணர்வை நினைச்சு ஒதுக்கி கொண்டு போகும். இது உங்க அனுபவத்துல கூட தெரிஞ்சது. சில நேரங்களை நாம் மறந்து படுத்தாலும் மகிழ்ச்சியான சக்தி பெறணும். நம்ம ஆத்மசுத்தி செய்து பல நிலைகளும் பரப்பணும். அப்படியே சந்தர்ப்பத்துல நாம நம்ம இல்லாத போது அவன் எடுத்திருந்தாலும் இந்த உணர்வுகள் அவனுக்குள் பதிவு செய்து சீக்கிரம் சிக்கிடவும் செய்வான். நம் பொருளை காக்க நம் என்ன உணர்வுகள் நம்மளுக்கு உதவும். இது ஒரு அனுபவத்திலையும் சில பேர் தெரிந்துகொள்ளலாம் நடக்கும். அத வலு அந்த வலு கொண்டு சில நேரங்களில் நமதுகள் கிடைக்கவும் பெறும். இதே மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி எதிரிகள் என்ற நிலையில் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தா தொல்லை கொடுக்கறான்னு என்ன கூடாது. நாம அந்த ஆத்மசுத்தி செய்துட்டு தான் என்னை பார்க்கிறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான சக்தி பெறணும், நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்னு இதை நாம கூட்டிட்டே போறோம். அவன் நம்ம மேல குறி வச்சு என்ன இந்த உணர்வு சிறுகச்சிருப்பு அவனை மறக்கச்சி. அவன் நம்மை மறக்கச்சியும் போது அவன் என்ன அங்க ஓங்கி வளர்ந்ததுன்னா அவன் தன்னிலை இழந்து அவனே எதிலையா போய் சிக்குவான். மாற்றிட்டான நல்லது, இல்லை என்றால் அவனே ஒரு விபத்துகளுக்கு ஆளாயான். இந்த நிலையில் நான் அவன் செய்த நிலை அவனுக்கே உதவும், நாம் செய்த நிலை நமக்கு உதவும். ஏன்னா ஒருத்தரை தீங்கை பற்றி விளைஞ்சு அதிகமா இருக்கும்போது தீங்கு நிலையம் வந்துடும். தீங்கே செய்ய வேண்டாம், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான் சொல்லிட்டு அவன் வேடிக்கை பாக்குறோம். அந்த உணர்வின் தன்மை பதிவான பின் அவன் எப்படி ஆக்சிடென்ட் ஆனான்னு அங்க கேக்குறோம். அந்த உணர்வாகி நம்ம பஸ்ல ஏறி உட்கார்ந்து போகும்போதே இந்த நினைவு வரும், வேகமா பஸ் போச்சுன்னா போறோம். அந்த உணர்வின் தன்மை நம்ம எதாக போகும்போது டிரைவரை பார்ப்போம். ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அந்த டிரைவர் என்ன செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒருங்கி இந்த உணர்வு இயக்கி நாம் இருக்கிற பக்கம் ஒராசர மாதிரி ஆக்சன்தான். அதே போல தரையில ஆக்சிடென்ட் ஆச்சு, அதை பார்த்துட்டோம்னா இதே உணர்வு ஒளிபெறும். அவன் எப்படி அஞ்சு அங்க உணர்ந்தானோ நம்ம போகும்போது ஆறு நினைச்சானோ நம்ம இந்த பக்கம் போறதோ இதில் போய் விழுவோம். இந்த உணர்வோட இயக்கங்கள் இப்படி இயங்குது. சந்தர்ப்ப பேதங்கள் எது எதுவும் உருவாக்குறதுனாலே இதையெல்லாம் நாம் தடைப்படுத்தி, ஏன்னா யாரும் தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பங்கள் தான் மனிதனுடைய நல்ல உயர்ந்த உள்ளங்களையும் மாற்றி விடுவது. அந்த உணர்வின் தன்மை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகள்ல நம்மளுக்கு ராமயணம் காவியங்களை, ராமயணம் மகாபாரதம் சிவபுராணம் விநாயகர் தத்துவம் இதே போன்ற நிலைகளை சீராக படித்திருந்தால், அதனொழி நாம நடந்திருந்தால், இத்தகைய நிலைகளை தவிர்த்து மெய்ப்பொருளை நமக்குள் வளர்த்து பிறவியில்லா நிலையை அடைய முடியும். ஏனென்றால் நாம் இப்ப அது காலத்தால் போய்விட்டது. இந்த உலக நிலைகள் நஞ்சாக பறக்கும் இவ்வேளையில் நாம் வராகன் எவ்வாறு சாக்கடை பழந்து நல்ல பொருளை நுகர்ந்து அதை வளர்ந்து நாக்கமான உடலை பிளந்து இன்னைக்கு மனிதனாக பிறக்கும் நிலைகள் பெற்றோம். மனிதனின் வாழ்க்கை தீமைகளை பிளந்து, தீமைகளை பிளந்துடும் உணர்வை தனக்குள் எடுத்து, நாம் உணர்வின் அறிவால் தெரிந்திட்ட உணர்வை நமக்குள் சேர்த்து, ஞானின் உணர்வை இதை சேர்க்கப்படும் போது இந்த தீமையான உடலை பிளந்து விட்டு தீமையை பிளந்திடும் உணர்வின் சக்தியாக ஒளியின் சரீரமாகும். பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த முறை இது. அதன் வழி நாம் செல்ல முடியும் எளிதே. ஆனால் அது பெறுவதற்கு நம் குரு காட்டிய வழியில் உங்களுக்குள் ஆழ அந்த சக்தியை பெறுவதற்கு ஒருங்கிணைந்து சக்தி பெறும் தகுதி ஏற்படுத்தும். இந்த முறைப்படி நீங்க எல்லோரும் செய்யுங்க. எல்லோரையும் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்க. இப்ப எதை தீமையை கண்டாலும் அதில் அதுல தீமையிலிருந்து தீமையிலிருந்து வார்த்தை சொல்லாதே மகிழ்ச்சியின் அசக்தி அவர் பெற வேண்டும். தீமையிலிருந்து மேலே வேண்டும் என்று முன்னாடி தீமையை சொல்லிடாதீங்க. மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும், அவர் எதிர்காலம் சிறந்திருக்கணும் என்று எந்த சொன்னார். அவர் தீமை என்ற உணர்வை நமக்குள் பரி செய்து கொண்ட பின் அந்த தீமையின் உணர்வை நமக்குள் வழங்கிவிட்டால் இது முன்னாடி வரும், இது கலக்கு. ஆனால் இதை மறந்து அதை எடுத்து அதனின் உணர்வை இப்படி பாய்ச்சி கொஞ்ச நாளை பழகிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன மணி என்ன இருக்கும்? ஒரு மணி ஆச்சா? அதனால இன்னைக்கு அடுத்த ராத்திரிக்கு தொடர்ந்துகளை எல்லாம் நான் கண்டறிஞ்சதுல சும்மா ஒரு கால் ஒரு பக்கம் தான் துணுக்காதான் சொல்லிட்டு வர்றேன். அதை உங்களுக்கு அதை பெறதுக்கு இணைத்து இணைத்து கொடுக்கறதுனால இதை பெறக்கூடிய தகுதி பெறோம் என்று இந்த சாப்பாடு முடிஞ்ச உடனே சொன்ன மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு மணி நேரம் இப்ப சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மணி ஒன்னு ரெண்டாயி போயிரு, சாப்பிடுறதுக்கு மூணாயி போயிரு. ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டாதான் கேக்குறதுக்கே இருக்கும். மாதிரி சில இதுகளை சில ஏன்னா இதெல்லாம் நீங்க பூர்ணமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் வரவழைச்சது. அதே மாதிரி கேப்பிக்க இவங்க மனசுல நினைக்கிறதுக்கும் பொசத்தையும் அர்ஜென்டா அடிக்க வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாம் இங்க வந்த நண்பர்களுக்கு அங்க கொடுத்து வரல, உங்களுக்கும் கிடைக்க வேணும்னு சொன்னாரு. ஆனால் அந்த சொன்ன நிலைகளை நீங்களும் இங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னு அந்தந்த பகுதியில இந்த புஸ்தங்களை கொடுத்து ஆயிரம் புஸ்தம் அடிக்க சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம படிச்சோம்ல, அதை கொண்டு போய் கொடுத்து அதை செய்யுங்க. அடுத்து நம்ம எதிர்காலத்துல நாம் எல்லாரும் காக்கக்கூடிய உணர்வை நமக்குள் வளர்க்கணும். நாம் இந்த முறைப்படி நாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம கஷ்டங்களை பார்த்தோம்னா தியானிக்கணும். அவங்க நல்லா இருக்கணும், தவம் இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த தவம் நமக்குள்ள நல்லதாகுது, அதனால அதை நாம பயன்படுத்துவோம். இப்ப நம்ம தியான அதை சரியாக்கணும் தான் நம்ம என்றோம். கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னே சொல்லிட்டு இருக்கமான்னு இல்ல. இதே போலதான் நம்ம வாழ்க்கையில வியாபாரம் குறைவா இருந்தாலும் எப்படி இது சீர்படுத்தணும் இந்த உணர்வை செஞ்சுட்டு அது மேல நாதத்தை செஞ்சேன்னு சீர்படுத்த முடியும். ஒரு உடல்ல நோய் வந்துருச்சு, மகிழ்ச்சி நான் சைக்கிள் சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிற வகையில எண்ணணும். நோயை பற்றி எண்ணக்கூடாது, மகிழ்ச்சி நான் சத்து பண்ணணும், உடல் நலம் வரணும். இப்போ வியாபார பணம் வரல, மகிழ்ச்சி அசக்தி பெறணும் அப்படின்னு இதை எடுத்துக்கணும். அவங்களுக்கும் தொழில் வரவு வரணும், நம்மளுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வரணும். இதை நீங்க பெருக்கிட்ட வரணும். நீங்க வரல அப்படின்னு என்ன ஆச்சுன்னா, இந்த உணர்வு என்னச்சு, யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே. இந்த எண்ணத்தை அங்க பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. இப்ப நம்ம சிநேகர்கள் என்ன செய்யறோம், நன்மை என்று நினைக்கும் போது விக்கல் ஆகுது, எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணும் போது புறவோடும். பாசத்தோட பையன் என்ன ஆனாங்கன்னு உடனே என்ன செய்யுது, இதே உணர்ச்சியை தோண்டி அவன் முன்னாடி வர தெரியாத பள்ளத்துல கால வைக்கிறான். இந்த பாசத்தாலும் இயக்குது, வெறுப்பாலும் இயக்குது. இந்த மாதிரி நம் உணர்வுகள் வெகு தூரத்தில் இருந்தாலும் அதை இயக்க தான் செய்யும். அதனால நம்மளுக்கு ஒருத்தர் கொடுக்கலன்னா அவங்க கொடுக்கலன்னு சொல்லாருங்க, அவங்க வரணும் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த உணர்வு ஒன்றி பாருங்க. அத நாளடைவில் அங்க வரவும் செய்யும், நம்மளுக்கு கொடுத்துறவும் செய்வாங்க. இதுல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சண்முகத்தை சொல்லலாம். நம்ம பாண்டிச்சேரி அண்ணா சண்முகம், அவரு எவ்வளவோ நஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு எப்படி இந்த இதுகளை கடமை கட்டணும், வரவுகள் வரணும், இதை என்ன வலுவும் தான். அவரே சாமியாவது போத மாதிரி நீங்க என்ன என்ன எனக்கு என்ன செய்து கொடுக்கும் முதல்ல கேட்டவரு தான். நீங்க இத மாதிரி செய்யுங்க, இது வேற வரும் அப்படின்னா அதை இறுக்கி பிடித்தார். எத்தனையோ பேர் அவரை பற்றி ரொம்ப இது பண்ணாங்க. இருந்தாலும் இந்த என்ன வலுவு என்ன செய்யுது, சந்தர்ப்பத்தால் வந்த தவறுகளை நீக்குது, சந்தர்ப்பத்தால் அந்த உயர்ந்த நிலைகளை கூட்டுது. அதனால இதை என்ன செய்யணும், சந்தர்ப்பத்தால் ஏற்படும் குறைகளை நாம நிகழ்த்திக்கும் நிலைக்குத்தான் நம்ம மாற்றணுமே தவிர நாம கஷ்டம் என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கவே கூடாது. இந்த தொழில் வளரணும், நம்ம வாடிக்கையாளர் நலம் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு கெட்டவன் நம்ம கிட்ட வந்து வேலை செய்யறான், அவன் திருடனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை திருடன் சொல்ல வேண்டியில்ல. நீ எங்கேயாவது போய் நல்லவனா இருப்ப, நல்ல விஷயம் இருந்து போ சொல்லிடும். அவன் திருடன் ஒருவரம் பார்த்தாச்சு, அந்த உணர்வே வளர்ந்துகிட்டு இருக்கும். அடுத்தாப்பிட்டு ஒருத்தவன்ட்டு இவன் இந்த மாதிரி மோசமானவன் சொல்லுவான், அவங்கிட்ட ஒண்ணுனா இவன் செய்யறதை அவன் செய்வான். நாம தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லபடி நடந்துக்கப்போ அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும். நீ செய்யறது தப்புன்னு தெரியுது, இருந்தா நீ தப்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த உணர்வை நல்வழியை காட்டி சில இதைகளை சொல்லும். அப்ப அவன் அதுல திருந்தல அப்படின்னு நீ எங்க வந்து நல்ல வழியாப்போம் அப்படின்னு அவனை அணிச்சு வச்சிடும். கட்டுச்சோத்திரக்குள்ள எழுதி கட்டி வச்சோம்னா என்ன செய்யும், இருக்கிற சோத்தெல்லாம் தின்னுபடும். இப்ப அவனை திருடன் என்று சொல்லும்போது நம்ம நல்ல குணங்கள்லாம் தின்னுகிட்டே இருக்கும், நல்ல குணங்கள் உள்ளுக்கு போறாங்க கரிச்சிடும், நம்முடைய செயல்களையும் பிடிப்பு. அதனால இந்த வாழ்க்கையில ஒருத்தருக்கு நோய் இருந்தாலும் அந்த நோய் போகணும்னு நினைக்காதீங்க. மகிழ்ச்சி அசக்தி பண்ண அவர் உடல் நலம் பெறவும் நீங்க என்ன, அப்ப இது வளர அது போகும். நல்ல தண்ணி ஊத்தணும்னு அங்க இருக்கக்கூடிய அழுக்கு போகுதுன்னு தெரியும். அதனால ஞானின் உணர்வு அங்கே செலுத்தப்படும் போது தீமைய நிலைகள் நகரும். இது ஒரு பழக்கத்துக்கு நாம வந்துடும். ஆனால் இதை நாம இந்நேரம் உங்களுக்கு ஒவ்வொரு சமயத்திலும் ஞானத்தை குருநாதர் எனக்கு எப்படி ஞானத்தை போதித்தாரோ அதை போதிக்கிறோம். ஆனா அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுடன் இதை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நேரங்களில் இதுவே உங்களுக்கு வழிகாட்டும், அருள் ஞானத்தை பெற செய்யும், இருளை பழக்க செய்யும், பொருளை காண செய்யும். ஒரு தவறு செய்தாலும் அந்த பொருளை நாம காண முடியும், அங்க இருளை என்ன செய்து பழக்கும். ஆனால் அந்த உணர்வின் தன்மையை நாம் அறிய முடியும். இப்படித்தான் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பெறுது. நம்மை மறைத்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் நிலைகள் இதை பழக்கும் இருளை. ஆக நமக்குள் பொருளை காணும் திறன் தரும். இப்படி நம் வாழ்க்கையில் இதை போன்ற சிறிது நாளம் கடைபிடிங்க. ஏன்னா நாளைக்கு காற்று மண்டலம் மிக நச்சுத்தன்மையா இருக்கு. அதை போன்ற நிலைகளை நாம் பரிசீலித்து அதை சீக்கிரம் எடுக்கும். ஐயோ நச்சுத்தன்மையா இருக்குன்னு பரிசீலித்தோம்னா அடுத்தாப்படி நச்சுத்தன்மை நம்ம உடல்ல வரும், மகர்ஷி நரசக்தி இங்க பலரும், மகர்ஷி நரசக்தியால் எல்லோரும் அந்த மகர்ஷி நரசக்தி பலரும் அவர் வாழ்க்கையில் எல்லாம் உயர்வு கிடைக்கும். இதை எண்ணி நீங்க பரப்பிட்டு வரும். ஆனால் அந்த நச்சுத்தன்மை என்று உணர்வு வந்தாச்சுன்னா அது இழுக்குது, ஆனா மாத்துது, நம்ம எதையும் மாத்து. இதை போன்ற நிலைகள்ல இருந்து நாமோ மெய்ப்புறையை காணும் நிலைகளுக்கு நாம் வரணும். இப்ப நாமோ பின்னர் வெல்லும் குரு அருளை உங்களுக்குள் திருவருளா மாற்றும் நிலைக்கே இப்போது வைத்தது.